மலபரிபாகத்துக்கு முந்தின நிலையெல்லாம் கட்டு நிலை. மலபரிபாகம் ஏற்பட்டதிலிருந்து நிகழ்வது முத்தி நிலை என்று குறிப்பிட்டேன். மலபரிபாகம் ஏற்படுவதற்கு முன்னால் இறைவனுடைய சக்தி திரோதான சக்தியாக நின்று உயிருக்கு உலக அறிவை கொடுத்தது. மலபரிபாகத்துக்கு முன்னாலே உலக அறிவை வளர்த்து வந்தது. மலபரிபாகம் வந்த பின்னர் எந்த அறிவை வளர்க்கிறது? உலக அறிவை அல்ல, மெய்யறிவை, ஞானத்தை. ஞானத்தை அந்த ஆன்மாவிடத்திலே படிப்படியாக வளர்க்கிறது மலபரிபாகத்துக்கு பின்னர். எனவே உலக அறிவு போய் மெய்யறிவு பெறுகின்ற நிலை. அதை சிறிது சிறிதாகத்தான் இந்த ஆன்மா பெறும் மெய்யறிவை. எந்த அறிவையும் படிப்படியாகத்தான் ஆன்மா பெறும். எனவே மெய்யறிவை பெறுவதிலே எத்தனையோ படிகள் இருக்கின்றன. எனவே ஒருவருடைய வாழ்க்கையிலே மலபரிபாகம் என்பது ஒரு முக்கியமான திருப்பு முனை. திருப்பு முனை உலகியலிலிருந்து இப்போது ஞான நெறியிலே திரும்புகிறது அந்த ஆன்மா. மலபரிபாகம் அதனோடு உடனாக நிகழ்வது சக்தி நிபாதம், சக்தி பதிதல். எனவே இந்த சக்தி என்பது திருவருட்சக்தி. மலபரிபாகத்துக்கு முன்னால் ஊன நடனம், மலபரிபாகத்துக்கு பின்னால் ஞான நடனம். ஊன நடனம் என்ற பெயர் என்ன பொருள்? ஊன நடனம், நடனம் இறைவனுடைய ஐந்துள்ளில். ஊனம் என்றால் குறைபாடு, ஊனம் என்றால் குறைபாடு. எனவே குறைபாடு உடைய உலக அறிவை வளர்ப்பதாகிய இறைவனுடைய செயல் ஊன நடனம் எனப்படுகிறது. ஞான நடனம் என்பது மெய்யறிவை தருகின்ற இறைவனுடைய செயல், ஞான நடனம். இப்பொழுது அந்த இறைவனது திருவருள் அந்த பக்குவ ஆன்மாவிடத்திலே முதலிலே வழிபாட்டிலே விருப்பத்தை உண்டாக்குகிறது. திருவருள் தான் உண்டாக்குகிறது வழிபாட்டிலே விருப்பம், சிவ வழிபாட்டிலே ஈடுபாட்டை உண்டாக்குகிறது. அந்த ஆன்மா தக்க ஆசிரியரை அணுகி சமய தீக்கை பெற்று திருக்கோயில் வழிபாட்டிலே தொடங்குகிறது. சமய தீக்கையிலே ஆசிரியர் திரு ஐந்தெழுத்தை தூல பஞ்சாக்கரமாக தூல ஐந்தெழுத்தாக ஓதுகிற முறையை சொல்லித்தருகிறார். எனவே சமய தீக்கையிலே தூல ஐந்தெழுத்து, மேலும் திருமுறைகளையும் சாத்திரங்களையும் ஓதக்கூடிய தகுதியையும் அந்த ஆன்மா பெறுகிறது. திருக்கோயிலிலே பெருமானை உருவத் திருமேனியிலே கண்டு வழிபடுகின்ற வழிபாட்டு நிலை, உருவமாக இறைவனை கண்டு வழிபடுகிற நிலை, உருவத் திருமேனி. உருவத் திருமேனியிடத்திலே வழிபாடு செய்கிறது. எனவே ஆலய வழிபாடு, அடியார் அடியாரை வழிபடுதல், நாயன்மார்களுடைய குருபூசை விழாக்களை செய்வித்தல், இவையெல்லாம் சரியை. சரியை என்ற சரியை தொண்டு என்ற பெயரை பெறுகிறது. சரியை முதலாவது வழிபாட்டு வகை சரியை. எனவே சரியை என்பது உடம்பினாலே செய்கின்ற வழிபாடுதான், புற வழிபாடு. புற வழிபாடு உடம்பு அளவிலே செய்கிற வழிபாடு. இன்ன உள்ளம் இன்ன ஈடுபடவில்லை, அதற்கு முந்தின நிலை உடம்பு அளவிலே வழிபடுதல். இப்படிப்பட்ட இந்த சரியை நெறியிலே இந்த ஆன்மா செல்ல செல்ல அதனுடைய அறிவு மேலும் வளர்ச்சி அடைகிறது, மேலும் நுணுக்கமடைகிறது. நுணுக்கமடைகிறது முன்னாலே சொல்லியிருக்கிறேன், இறைவன் மிக நுண்ணிய பொருள். எனவே நுண்ணிய அதிசூக்கும சித்தாகிய இறைவனை அறிய வேண்டுமானால் அதற்கு ஏற்ப ஆன்மாவினுடைய அறிவும் அந்த சூக்கும நிலையை அடைய வேண்டும். அதற்கு உதவி செய்வதுதான் இந்த வழிபாடு. வழிபாடு செய்ய செய்ய ஆன்மாவினுடைய அறிவு இறைவனை உணரக்கூடிய பக்குவத்தை, நுணுக்கத்தை அடைகிறது. அதாவது நுணுக்கத்தை அடைகிறது என்றால் ஆணவமெல்லாம் அதற்கு ஏற்ப நீங்குகிறது என்று பொருள். பிறகு அந்த சரியையை, அந்த வழிபாட்டை செய்ய செய்ய அதற்கு என்ன உண்மை புலப்படுகிறது? இறைவன் இந்த உருவத்தையெல்லாம் கடந்தவன் என்ற உண்மை அதற்கு புலப்படுகிறது. அந்த பக்குவ ஆன்மாவுக்கு இறைவன் உருவத்தை கடந்தவன். எனவே அடுத்தபடியாக அந்த ஆன்மாவுக்கு என்ன விருப்பம் உண்டாகிறது? இறைவனை திருக்கோயிலிலே பொதுவாக பலரோடும் கூடி வழிபடுகிற நிலையிலிருந்து உயர்ந்து பெருமானை தனியாக ஆன்மார்த்த மூர்த்தியாக இறைவனுக்கு நெருக்கமாக இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது. இது ஆன்மார்த்தமாக வழிபடுகிற இரண்டாவது நிலை. அதாவது சிவலிங்க மூர்த்தத்திலே பெருமானை எழுந்தருள பண்ணி எப்படி ஒரு பெரியவர் தன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அவரை மிகுந்த மரியாதையோடும் மதிப்போடும் அன்போடும் வரவேற்று உபசரிக்கிறோமோ அதேபோல இறைவனை எழுந்தருளியிருப்பதாக நினைந்து எல்லா வகையான உபசாரங்களையும் அவருக்கு செய்ய வேண்டும். 16 வகையான உபசாரங்களை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். இது கிரியை. இரண்டாவது கிரியை என்ற வழிபாடு. இதற்கு உரிய தீக்கை விசேட தீக்கை பெற வேண்டும். இது இரண்டாவது விசேட தீக்கை பெற வேண்டும். ஆசிரியர் அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் உணர்த்துவார். அப்போது அதற்கு உரிய மந்திரம் சூக்கும பஞ்சாக்கரம். சூக்கும பஞ்சாக்கரம் முதலிலே தூல பஞ்சாக்கரம், இப்ப கிரியையிலே சூக்கும பஞ்சாக்கரம் மந்திரமாக போதப்படும். எனவே அந்த ஆன்மா உடலை முதலிலே தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மை செய்து கொண்டு இறைவனை திருமுழுக்காட்டி ஆடை அணிகலன்களால் அலங்காரம் செய்து தீபதூபம் காட்டி நைவேத்தியம் படைத்து இப்படியெல்லாம் வழிபடுகிற முறைதான் கிரியை. இதுல உடலும் ஈடுபடுகிறது, உள்ளமும் ஈடுபடுகிறது. உடலும் உள்ளமும் கலந்த வழிபாடுதான் கிரியை. இந்த கிரியையிலே புற வழிபாடும் உண்டு, அக வழிபாடும் உண்டு. அகம் புறம் என்ற இரண்டு வழிபாடும் உண்டு. அக வழிபாடு, புற வழிபாடு. புறத்திலே செய்கின்ற அத்தனை வழிபாட்டு முறைகளையும் அகத்திலேயும் பாவனையினாலே செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறார்கள். கிரியை பற்றிய நூல்களிலே இந்த விவரங்கள் எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. கிரியா விதிகள். இப்படி இந்த கிரியை என்று சொல்லப்படுகிற ஆன்மார்த்த வழிபாட்டிலே அந்த ஆன்மா ஈடுபட ஈடுபட அதனுடைய அறிவு மேலும் நுட்பத்தை அடைகிறது. இந்த சிவலிங்க மூர்த்தம் என்பது அருவுருவ திருமேனி. முதலிலே உருவம், இரண்டாவது அரு உருவம். ஆக இதுவும் இறைவனுடைய உண்மையான வடிவம் அல்ல, இதையும் கடந்தது பெருமானுடைய உண்மை வடிவம் என்று கருதி அடுத்து மூன்றாவதாக இறைவனை அருவமாக வைத்து வழிபடுகின்ற யோக மார்க்கம், யோகம். மூன்றாவது சரியை, இரண்டாவது கிரியை, மூன்றாவது யோகம். இந்த யோக நெறிக்கும் உரிய தீக்கை அதேதான். எது? விசேட தீக்கை தான். கிரியை யோகம் இரண்டுக்கும் ஒரே தீக்கை தான், விசேட தீக்கை தான். யோகம் என்பது எல்லா சமயத்தாருக்கும் உரியது. அட்டாங்க யோகம் என்பார்கள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 படிநிலைகளை யோகத்திலே சொல்லுவார்கள். இயமம், நியமம். இயமம் என்றால் ஆமா, விளக்குதல், வேண்டாத ஒழுக்கங்களை விளக்குதல், தவிர்வனவற்றை தவிர்தல், இயமம், கூடா ஒழுக்கங்களை நீக்குதல், அதுதான் முதலாவது இயமம். இரண்டாவது நியமம் என்ற மேற்கொள்ள வேண்டிய நல் ஒழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய நல் ஒழுக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். இயமம் நியமம். எனவே சமய வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன என்றால் அற வாழ்க்கைதான், அற ஒழுக்கம், அது அடிப்படை. அந்த அற வாழ்க்கை இல்லாமல் சமய வாழ்க்கை சிறப்பு அடைய முடியாது. அற வாழ்க்கை தான், அறநெறியிலே ஒழுகுதான் அடிப்படை. அதனால்தான் திருக்குறள் அடிப்படை நூலாக நமக்கு அமைக்கிறது. அந்த திருக்குறளிலே சொல்லப்பட்ட நெறியிலே ஒழுக்கத்திலே நிற்க வேண்டும், அதற்கு பிறகுதான் இந்த வழிபாடெல்லாம். அந்த ஒழுக்க நெறியிலே இல்லாமல் என்ன வழிபாடு செய்தாலும், மணிக்கணக்காக செய்தாலும் பயனில்லை. ஒழுக்கம் அடிப்படை. எனவே அதை அங்க வழிபாடு, அங்கி வழிபாடு என்றெல்லாம் சித்தியாரிலே சொல்லுகிறார். அங்க வழிபாடு என்பது இந்த ஒழுக்கம், அற ஒழுக்கம்தான் அங்க வழிபாடு. அங்கி வழிபாடு என்பது இந்த சரியை கிரியை யோகம் என்பவையெல்லாம் அங்கி வழிபாடு. இரண்டும் இணைய வேண்டும். எனவே இந்த அற ஒழுக்கத்தையும் சமய ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு சரியை கிரியை யோக நெறிகளிலே ஒருவர் நிற்பாரானால் அவருக்கு ஞானத்தை உணரக்கூடிய பக்குவம் வரும், அப்போதுதான் வரும். இந்த மூன்று, சரியை கிரியை யோகம் என்ற மூன்றும் தவம் எனப்படும் சைவத்திலே, சைவ சித்தாந்தத்திலே இந்த மூன்று தான் தவம். ஆக சைவ நூல்களிலே தவம் என்றால் இதுதான். வேற காட்டுக்கு செல்லுதலோ உடலை வருத்துதலோ தவம் அல்ல. பிற சமயத்தார் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். நீரிலே முழுகுதல், நெருப்பிலே நிற்றல், உண்ணாமல் காய் கனிகளை காற்றை உண்டு வாழுதல் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த கடுமையான தவங்கள் எல்லாம் தவம் அல்ல, அவையெல்லாம் அவம். தவம் என்றால் சரியை கிரிய யோகம் இல்வாழ்க்கையிலே இருந்தே செய்யலாம். ஆக இல்லறத்தில் இருந்தே இந்த தவநெறியை மேற்கொள்ளலாம், அதுதான் சிறப்பு. அதைத்தான் இந்த பட்டினத்தார் இந்த தவத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற போது, பட்டினத்தார் 11 திருமுறையிலே சொல்லுகிறார். பல முனிவர்கள் காட்டிற்கு சென்று தங்களை வருத்தி கொண்டு கடுமையாக தவத்தை செய்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு ஐதாக முயன்று பெறுகின்ற அந்த அதே பயனைத்தான் நாங்களும் இல்லறத்திலே இருந்து நன்றாக உண்டு உடுத்து பஞ்சனையிலே துயின்று சோலையிலே உலாவி அப்படி இன்பமாக வாழ்ந்து அதே பயனைத்தான் நாங்களும் பெறுகிறோம், எது நல்லது? அதற்கு ஓமை சொல்லுவார். ஒரு நல்ல உடல் வலிமை உடையவன் ஒரு கல்லை எடுத்து வானத்தை நோக்கி எரிகிறான். இன்னொருவன் மாட்டாதவன், வலிமை இல்லாதவன், அவனும் ஒரு கல்லை எடுத்து வானத்தை நோக்கி எரிகிறான். இரண்டும் கடைசியில வந்து சேர்கிற இடம் என்ன? இந்த பூமியில தானே வந்து சேர்கிறது. அதே போல அந்த தவ வலிமை உடையவர்கள் பெறுகிற அதே பயனைத்தான் இந்த மாட்டாத இவர்களும் பெறுவார்கள் என்று நயமாக சொல்லுகிறார் பட்டினத்தார் திருவடி மருதூர் மும்மணி கோவையில். எனவே அதுதான் சைவ நெறி. எனவே தவம், இதற்கு இன்னொரு பெயர் சிவபுண்ணியம். இதுதான் சிவபுண்ணிய செயல், சரியை கிரிய யோகம். அதனால்தான் நம்முடைய இந்த ஞானிகள் எல்லாம் பிற உயிர்களுக்கு இறங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஈகை இதெல்லாம் மிகவும் வலியுறுத்துகிறார்கள். அவையெல்லாம் அடிப்படையான அறங்கள். எனவே இத்தகைய தவ வாழ்க்கை, தவ நெறி இதிலே நின்று பெறுவதுதான் பக்குவ முதிர்ச்சி. இதை ஒரு பிறவியிலே பெற்றுவிட முடியுமா என்றால் பல பிறவிகள் வேண்டும். ஒரு பிறவியிலேயே இந்த பக்குவ நிலை வந்துவிடாது. சைவ சமய நெறி என்ற நூலிலே சொல்லுகிறார் மறைஞான சம்பந்தர், சைவ சமய நெறி. அதிலே பல்லூழிக்காலம் பயின்று அரணை அர்ச்சிக்கின். ஆக ஒரு பிறவில இரண்டு பிறவில இல்ல. பல்லூழிக்காலம் பயின்று அரணை அர்ச்சிக்கின் நல்லறிவு சற்றே நகும். அறிவு கொஞ்சம் தான் உண்டாகுமா? நல்லறிவு சற்றே நகுங்கிறார். எனவே இந்த வழிபாட்டை இடைவிடாமல் இடையறாமல் செய்கிற காலத்திலே அந்த பக்குவ முதிர்ச்சி என்றால் என்ன பொருள்? ஞானத்தை உணரக்கூடிய அறிவு நுணுக்கம் உண்டாகிறது. ஞானத்தை உணரக்கூடிய அறிவு நுணுக்கம்தான் பக்குவம். இறைவனை உணரக்கூடிய பக்குவம், இறைவனை உணரக்கூடிய அறிவு தகுதி. அதாவது உணர்த்தியதை உணர்த்தியவாறே கொள்ளக்கூடிய பற்றிக் கொள்ளக்கூடிய அறிவு தகுதிதான் பக்குவம். உணர்த்தியதை உணர்த்தியவாறே நூற்றுக்கு நூறு விழுக்காடு, நூற்றுக்கு நூறு பங்கு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணரக்கூடிய அறிவு தகுதிதான் பக்குவம். இதை வைத்துக்கொண்டே நம்முடைய அறிவு தகுதியை எடை போட்டுக் கொள்ளலாம். சரி சார், நம்முடைய அறிவு நிலை எப்படி இருக்கிறது? உணர்த்திய ஆசிரியர் உணர்த்தியதை உணர்த்தியவாறே நம்மால் கொள்ள முடிகிறதா? கால்வாசியாவது அரைக்கால்வாசியாவது நூற்றிலே ஒரு பங்காவது பற்றி கொள்ள முடிகிறதா? எனவே பக்குவம் என்பது அவ்வளவு எளிதிலே வருவது அல்ல. நன்னூல்ல ஒரு சூத்திரமே இருக்கிறது, இலக்கண நன்னூலிலே. ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும் கால் கூறு அல்லது பற்றலனாகும். கால்வாசிதான் பற்ற முடியுமா? எனவே இங்கே ஞான நெறியிலே ஆசிரியர் ஞானாசிரியர் உணர்த்தியதை உணர்த்தியவாறே கொள்ளக்கூடிய அறிவு நிலை வர வேண்டும். அதுதான் பக்குவம். இந்த பக்குவம் எங்கே உண்டாகிறது? ஆன்மாவினுடைய அறிவிலே. அறிவிலே நிகழ்வது பக்குவம். இந்த பக்குவம் வெளியே தெரியுமா? வெளியே தெரியுமா? இன்னொருவரால் கண்டுபிடிக்க முடியுமா? வெளியே தெரியாது. ஒரு ஆன்மாவினுடைய அறிவு பக்குவம் அடைந்திருக்கிறது என்பது புறத்திலே புலப்படாது. யாருக்கு தெரியும்? ஆமா, உயிருக்கு உயிராக இருக்கிற இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். உலகத்தார் யாருக்கும் தெரிய முடியாது. அதை திருவருள் பயனாசிரியர் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார். அகத்துறு நோய்க்கு அகத்துறு நோய்க்கு உள்ளினரன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். அதாவது ஒரு வீட்டின் உள்ளே ஒரு நோயாளி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவருடைய நோயினுடைய தன்மையை வீட்டுக்கு வெளியே உள்ளவர்கள் அறிய முடிவா அறிவார்களா? வீட்டிலே உடனிருப்பவர் தான் அந்த நோயினுடைய தன்மையை அறிந்து தீர்க்க முயல்வார்கள். அதே போல அகத்திலே, அதுவும் அகந்தான் இதுவும் அகந்தான், இந்த அகத்திலே இருக்கிற இந்த ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தினுடைய நோயினுடைய தன்மையையும் அது நீங்கக்கூடிய நிலையையும் அறியக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். உள்ளுக்கு உள்ளாக இருக்கிற இறைவன் தான். எனவே இறைவன் அந்த பக்குவத்தை பார்த்தருளி இதுதான் தகுந்த தருணம். எதற்கு? ஞானத்தை உணர்த்துவதற்கு. ஆக மாணவருடைய தகுதி அறிந்துதான் ஆசிரியர் சொல்லித்தர வேண்டும், அப்போதுதான் ஏறும். தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்ன பயன்? நேரம்தான் வீணாகும். எனவே ஆசிரியர், அவரை பேராசிரியர் இல்லையா இறைவன், அந்த ஞான தலைவனாகிய இறைவன் அந்த பக்குவத்தை பார்த்தருளி ஞானத்தை உணர்த்த வருகிறான். இறைவனே ஞானத்தை உணர்த்த வருகிறான். எனவே ஞானத்தை தருகின்றவர் இறைவன் ஒருவன்தான். ஏனைய உயிர்களால் ஞானத்தை தர முடியாது, மானிடரால் ஞானத்தை தர முடியாது. இறைவனை பற்றிய அறிவை இறைவன்தான் தர வேண்டும். எனவே இறைவன் அந்த பக்குவ ஆன்மாவுக்கு ஞானத்தை தர வருகிறான். இன்னொன்று சொல்லுவார்கள், பக்குவம் வராதவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துவதும் குற்றம். பக்குவம் வராதவர்களுக்கு ஞானத்தை தருவதும் குற்றம், பக்குவம் வந்தவர்களுக்கு ஞானத்தை தராதிருப்பதும். அந்த குற்றத்துக்கு இறைவன் ஆளாவானா? எனவே அவன் அந்த ஞானத்தை தருவதற்கு அவன் அதற்காகத்தானே எப்போதும் காத்திருக்கிறான். எப்போது இந்த உயிர் பக்குவம் அடையும் என்று காத்திருக்கிறான். பக்குவம் வந்த உடனே ஞானத்தை உணர்த்துகிறான். எனவே இறைவன் ஞானாசிரியனாக வருகிறான். ஞானாசிரியனாக வருவது சிவமே, சிவம்தான் ஞானாசிரியர். சரி, அவர் எப்படி ஞானாசிரியராக வருவார்? அடுத்த கேள்வி, அவர் எப்படி வருவார்? தன்னுடைய உண்மையான வடிவத்தோடு வருவாரா? யாருக்கு தன்னுடைய உண்மையான வடிவத்தோடு வருவார்? விஞ்ஞானகளுக்கா? பிரளயாகலருக்கு தான். விஞ்ஞானகளருக்கு உள்நின்றே ஞானத்தை கொடுத்து விடுவான், அவ்வளவு பக்குவம் அவர்கள். பிரளயாகலருக்குத்தான் முன்னிலையிலே தன்னுடைய உண்மை வடிவத்திலே தோன்றி ஞானத்தை உணர்த்துவான். அவனுடைய உண்மையான வடிவம் என்ன? இறைவனுக்கு, இறைவன் கொள்ளுகிற உண்மையான வடிவம் இல்ல, நெற்றி கண், நீலகண்டம், நான்கு தோல், பாம்பு, பிறை, இவற்றையெல்லாம் உடைய கோலம்தான் அவனுடைய உண்மை வடிவம். அந்த வடிவத்திலே நம் முன்னாலே எதிரே வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? என்றால் நமக்கு ஒரு பழக்கம் இல்லாத ஒரு தோற்றம் இல்லையா? ஏன்னா நமக்கு அச்சம் இயல்பாக உண்டாவது இயற்கை அச்சம். அணுக மாட்டோம் ஆசிரியரை, அஞ்சி ஓடுவோம். எனவே அதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய உண்மையான வடிவத்திலே வரமாட்டான். சகலருக்கு தன்னுடைய உண்மை வடிவத்திலே வரமாட்டான். அப்படியானால் வேறு எந்த கோலத்திலே வருகிறான் என்றால், மானுடரை போல மானிட சட்டை தாங்கி வருகிறான். மானிட வடிவத்திலே வருகிறான். மானை காட்டி மானை பிடிப்பதை போல. மான் என்ன அர்த்தம்? மானை காட்டி மானை பிடித்தல் என்ன அர்த்தம்? மான் என்றால் விலங்குன்னு பொருள். பழகிய விலங்கை கொண்டு காட்டு விலங்கை பற்றுவது போல. இங்கே பழகிய விலங்கு, பார்வை விலங்குபாங்க. அந்த பழகிய விலங்கு ஏது? மானிட வடிவம். எனவே அந்த வடிவத்திலே தன்னை காட்டிக்கொண்டு பக்குவமானாக்கர்களை தன்பாலே இருக்கிறான். பார்வையன மக்களை முன் பற்றி பிடித்தற்கம் போர்வையன காணா புவி, திருவருள் பயன். எனவே மானிட வடிவிலே வருகிறான். மான இடக்கையிலே உடையவன் மானிட வடிவத்திலே வருகிறான். இவர் சொல்லுகிறார், குமர் ஒருவர் சொல்லுகிறார் அப்படி. மானிடனாக வருகிறான் என்று சொல்லுவார் குமர குருபரர். அப்படி மானிடனாக வருகிறான் என்றால் இன்னும் இதையும் கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு. மானிடனாக வருகிறான் என்றால் நம்மை போல இந்த சரீரத்தோடு வருகிறான் என்பது பொருள் அல்ல. இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு ஜீவன் முத்தர் என்று படித்திருக்கிறீர்களே, அனைந்தோர், அதாவது மலம் நீங்கிய தூய ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள். ஜீவன் முத்தர்கள் அவர்கள் மலம் நீங்கிய சுத்த ஆன்மாக்கள். அந்த சுத்த ஆன்மா ஒருவரிடத்திலே இறைவன், அவர்களுடைய அறிவிலே இறைவன் தங்கி நின்று அவர்களை இடமாக கொண்டு சுத்த ஆன்மாக்களை தனக்கு இடமாக கொண்டு இறைவன் ஞானத்தை உணர்த்துவான். இப்போது இந்த உலைக்களத்தில் நெருப்பிலே இரும்பை பழுக்க காய்ச்சுகிற போது அந்த இரும்பானது நெருப்பை சார்ந்து எப்படி ஆகிறது? நெருப்பாகவே மாறிவிடுகிறது. நெருப்பினுடைய தன்மையை அந்த இரும்பு பெறுகிறது. அந்த இப்பொழுது அந்த இரும்பு நெருப்பு செய்கிற தொழிலை எல்லாம் செய்யும். இந்த இரும்பு சுட்டி ஏய்க்கிறது. அது எதனுடைய செயல்? இரும்பினுடைய செயலா அல்லது இரும்பை சார்ந்த நெருப்பினுடைய செயலா? அது நெருப்பினுடைய செயல்தான். அதே போல இந்த ஜீவன் முத்தர் ஞானத்தை உணர்த்துகிறார் என்றால் அந்த செயல் அவர் செய்யலா அல்லது அவரிடத்திலே இருந்து உணர்த்துகிற இறைவன் செய்யலா என்றால் அது இறைவனுடைய செயல். ஞானத்தை உணர்த்துவது இறைவனுடைய செயலை தவிர அந்த ஆன்மாவினுடைய செயல் அல்ல. எனவே இறைவன் சுத்த ஆன்மாவினிடத்திலே தங்கி நின்று அவரை இடமாக கொண்டு அவர் வழியாக ஞானத்தை உணர்த்துவான் என்பதுதான் ஞானாசிரியருடைய நிலை. இப்ப மாணிக்கவாசகர் அவருக்கு இறைவன் எந்த கோலத்துல வந்தான்? அந்தன கோலத்துல வந்து ஆட்கொண்டான். இன்னொன்றையும் பார்க்க வேண்டும், இறைவன் தன்னுடைய உண்மை வடிவத்திலே வந்தால் வந்து சில சொற்களிலே உபதேசித்து மறைந்து விடுவான், நெடுநேரம் இருக்க மாட்டான். இறைவன் காட்சி கொடுத்து ஞானத்தை உணர்த்தி மறைந்து விடுகிறான். இப்ப ஞான சம்பந்தருக்கு அப்படித்தானே, அதே போல மாணிக்கவாசருக்கும் அப்படித்தான், ஞானத்தை உணர்த்தி மறைந்து விடுகிறார். ஆனால் சகலராகிய ஆன்மாக்களுக்கு இறைவன் ஞானத்தை உணர்த்தி உடனே மறைந்து விட்டால் அந்த ஞானத்தை உடனே விளங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் கூடவே இருந்து பல நாளும் ஆசிரியர் உடனிருந்து மாணவருக்கு ஏற்படுகிற ஐயங்களையெல்லாம் போக்கி தெளிவை கொடுக்க வேண்டும். எனவே சகலருக்கு ஆசிரியர் உடன் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால்தான் இறைவன் இன்னொரு பக்குவ ஆன்மாவிடத்திலே இருந்து ஞானத்தை உணர்த்துகிறான் என்று சொல்லுகிறார்.